அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்திலே உங்களை நீதியின் பாதை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். சமாதானத்தின் இறைவன் நிறைவினதான இந்த நீதியின் பாதையை எல்லாரும் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் இறைவனுடன் என்றென்றும் உண்மையான சமாதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் இறைவன் விரும்புகிறான். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்று மீண்டும் கேட்க வந்ததற்கு நன்றி சொல்லுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இறைவன் இந்த பாடத்திட்டத்தை ஆசீர்வதிப்பானாக. கடந்த நிகழ்ச்சியோடு பரிசுத்த இறைவேதத்தின் முதல் பகுதியாகிய தௌராத், சபூர் மற்றும் இறைவாக்கினரின் எழுத்துக்களை கொண்ட எங்கள் பயணத்தை முடித்தோம். இந்த முதல் பகுதி பழைய ஏற்பாடு என்று அழைக்கப்படுகிறது, அல்லது முதல் உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. இன்று நாம் புதிய உடன்படிக்கை அல்லது புதிய ஏற்பாடு என்னும் இரண்டாம் பகுதியை துவக்க இருக்கிறோம். இறைவன் தனது படைப்புகளான இறை வேதத்தை பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்று இரு பிரிவுகளாக ஏன் பிரித்தான்? இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், முதல் உடன்படிக்கையில், அதாவது பழைய ஏற்பாட்டில் காணப்படும் எல்லா சம்பவங்களும் மசீஹ் பிறப்பதற்கு முன் எழுதப்பட்டவை. புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு என்பது மசீஹின் பிறப்பிற்கு பிறகு எழுதப்பட்டவை. முதல் உடன்படிக்கையின் செய்தி, இறைவன் மசீஹை அனுப்ப போகிறான். இரண்டாம் உடன்படிக்கையின் செய்தி, இறைவன் பழைய உடன்படிக்கையில் இறைவாக்கினர் மற்றும் நபிமார்கள் மூலம் வாக்களித்த மசீஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டார் என்பதே. முதல் உடன்படிக்கைக்கும் இரண்டாம் உடன்படிக்கைக்கும் இடையில் தோன்றின முக்கியமான வேறுபாடு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதா? சிலர் இறை வேதத்தை விமர்சிக்கிறார்கள், காரணம் அது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இணைந்தது. புதிய ஏற்பாடு என்பது நபிமார்களின் அகல் ஒரிஜினல் எழுத்துக்களை மற்றொரு புத்தகத்தின் மூலம் மாற்ற நினைப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். அப்படி அல்ல. புதிய ஏற்பாடு என்பது அதற்கு முந்தின பழைய ஏற்பாட்டை ரத்து செய்ய முடியாது. மாறாக புதிய ஏற்பாடு என்னும் இன்றில் பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களான தௌரத், சபூர் மற்றும் நபிமார்களின் இறை வாக்கியங்களை உறுதிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், வகிமொழிகள் மற்றும் அடையாளங்கள் எப்படி நிறைவேறினது என்பதை புதிய ஏற்பாடு உறுதிப்படுத்துகிறது. எல்லா இறைவாக்கினரும் பழைய ஏற்பாட்டில் உரைத்தது என்னவென்றால், மசீஹ் வருவார், வருவார், வருவார் என்பதே. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது என்னவென்றால், மசீஹ் வந்துவிட்டார், வந்துவிட்டார் என்பதே. ஆம், இறைவேதத்தில் பழைய ஏற்பாட்டு புத்தகமும் புதிய ஏற்பாட்டு புத்தகமும் இணைந்துள்ளன என்று சொல்வதில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். காரணம், இறைவன் இவ்வளவு காலம் வாக்களித்ததை நாம் காண முடியும். இறைவன் தாம் வாக்களித்ததை நிறைவேற்றியுள்ளான். தௌரத், சபூர் மற்றும் நபிமார்கள் மூலமாக அளிக்கப்பட்ட இறை வாக்குகளில் இறைவன் வாக்களித்தபடியே நமக்கு நஜாத்தை அளிக்கக்கூடிய ஒருவரை இறைவன் அனுப்பியுள்ளான். நீங்கள் அறிந்திருக்கிறபடி பழைய உடன்படிக்கை புஸ்தகத்திற்கு பிறகு வந்த புதிய ஏற்பாடு என்ற புஸ்தகத்திற்கு இஞ்சில் மற்றும் மற்றொரு பெயர் உண்டு. இஞ்சில் என்பது அரபு வார்த்தை, அதன் பொருள் நற்செய்தி என்பதே. உண்மையாகவே நற்செய்தியானது நற்செய்தி புஸ்தகத்தில், அதாவது இஞ்சிலில் உள்ளது. அது என்னவென்றால், இறைவன் வாக்களித்த இரட்சகர் வந்துவிட்டதால் ஆதமின் உம்மத்துகளுக்கு இறைவனோடு உள்ள சமாதான கதவு திறந்து விட்டது. இஞ்சில் வேதத்தை, நற்செய்தி நூலை மேசியா அவர்கள் எழுதவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய உடன்படிக்கையை எழுதுவதற்கு இறைவன் பல மனிதர்களை பயன்படுத்தினதை போலவே, புதிய உடன்படிக்கையை எழுதுவதற்கும் இறைவன் பல மனிதர்களை பயன்படுத்தி உள்ளான். இந்த உலகத்திற்கு வந்த மசீகின் வாழ்க்கை சரித்திரத்தை எழுத இறைவன் நான்கு ரசூல்களை பயன்படுத்தினான். அவர்களின் பெயர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்பதாகும். மேசியாவின் வாழ்க்கையை எழுத இறைவன் ஏன் நான்கு பேரை பயன்படுத்தினான்? இஞ்சிலை எழுதுவதற்கு இறைவன் ஒரு மனிதனை மட்டும் பயன்படுத்தியிருக்கலாமே. காரணம், சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட பூரண விசுவாசத்திற்கு ஒற்றதான ஒரு நற்செய்தியை தரும்படியாக இறைவன் நாடினான். தனது இறைவாக்கினனை உறுதிப்படுத்தும்படியாக நான்கு எழுத்தாளர்களை பயன்படுத்தினான். நான்கு கால்கள் கொண்ட ஒரு மரச்சாமான் ஒற்றை காலை கொண்ட மரச்சாமானை விட உறுதியானது என்பதற்கேற்ப ஒரு சாட்சியை விட நான்கு சாட்சிகள் நம்பக்கூடியது, நம்புவதற்கு ஏதுவானது. மசீகை பற்றி இறை தூதர்கள் சொன்னவை அனைத்தும் உண்மை என்பதை நாம் புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக இறைவன் நான்கு பேர்களை வைத்து எழுத வைத்தான். இறை வாக்கினர் உள்ளத்தில் இறைவன் தனது வாக்குகளை வைத்து எழுத வைத்தது போலவே மசீக் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவருடைய நடவடிக்கைகள் அனைத்தையும் கண்டும் கேட்டும் இருக்கிற நான்கு பேர்களின் உள்ளத்தில் இறைவன் ஒரு உந்துதலை கொடுத்து இஞ்சிலை எழுத வைத்தான் என்பதே உண்மையாகும். இன்னும் சொல்ல போனால் மசீகின் சரித்திரத்தை பற்றி எழுதும்படியாக இறைவன் எட்டு பேர்களின் உள்ளத்தை ஊக்கப்படுத்தினான். அவர்கள் ரசூல் என்று அழைக்கப்பட்ட பவுல், பேதுரு, யாக்கோப், யூதா என்போரும் இதில் அடங்குவர். இவர்கள் எழுதின கடிதங்களும் இஞ்சிலின் ஒரு பகுதியாக இணைக்கப்பட்டுள்ளன. இவர்கள் எழுதின அனைத்து நிருபங்களும் கோர்வையானதாகவும் சரியானதாகவும் மிகவும் புகழ்பெற்றதாகவும் காணப்படுகிறது. இஞ்சிலின் புத்தகங்களான மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய புத்தகங்கள் எந்த மொழியில் எழுதினார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவைகள் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டன. நம்மில் அநேகருக்கு கிரேக்க மொழி தெரியாததால் கிரேக்க மொழி அறிந்த அநேக அறிஞர்களை கொண்டு இவைகளை ஆங்கில மொழியில் எழுதவும் அதை தொடர்ந்து சுமார் உலகின் பல பாகங்களில் உள்ள சுமார் 2000 மொழிகளில் இறைவேதத்தை மொழி பெயர்த்து அனைவரும் அதை அறிந்து கொள்ளும்படியாக இறைவன் அறிஞர்களுக்கு கொடுத்த உந்துதலுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம், சில நேரங்களில் நற்செய்தி நூலுக்கு எதிராக போராட நினைப்பவர்கள், முயற்சிப்பவர்கள் இந்த இஞ்சில் முழுமையானதல்ல, சரியானதல்ல, இது மாற்றப்பட்டிருக்கிறது, இதில் பிழைகள் அநேகம் உள்ளன, முரண்பாடான கருத்துக்கள் உள்ளன, அதனால் இதை நம்ப முடியாது என்று கூறுபவர்களும் உள்ளன. நண்பர்களே, இந்த இஞ்சிலுடன் போராடுபவர்கள் இறைவனுடன் போராடுகிறார்கள். ஒரு முட்டையானது பாறையுடன் மோத முடியுமா என்ற பழமொழிக்கேற்ப இறை வேதத்துடன் மோதி யாராலும் ஜெயிக்க முடியாது. இறை வேதம் என்பது நம்முடைய முழுமையான ஈமானுக்கும் கீழ்ப்படுதலுக்கும் ஏற்றதாயிருக்கிறது. தௌராத்திலும் சபூரிலும் இறைவாக்கியம் பூர்ணமானதை போல இஞ்சிலும் பூர்ணமானதே. அதில் குறைவுகள் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இறைவன் பெரியவன். தன்னுடைய வார்த்தைகளை பாதுகாக்க அவன் வல்லவன். தனது சத்திய வார்த்தையை முழுமனதோடு தேடுகிற யாவரையும் பாதுகாத்துக் கொள்வான். இறைவனின் ஜீவனுள்ளதும் நிலையானதுமான வாக்குகளை யாராலும் மாற்ற முடியாது. மத்தேயு 24:35, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இது நாம் புதிய உடன்படிக்கை என்னும் புதிய ஏற்பாட்டிற்கு நேரே பயணிப்பதற்கான நேரமாகும். நமது முந்தின பாடத்தில் மசீஹ் இந்த உலகத்திற்கு வருவதற்கு 400 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மல்கியா நபியை பற்றி படித்தோம். மல்கியா நபியின் காலத்திற்கு பிறகு 400 வருடங்கள் யூதர்களுக்கு இறை வாக்களிக்கும்படியான எந்த நபியும் எழும்பவில்லை. இறைவன் நபிமார்களை அந்த காலகட்டத்தில் ஏன் எழுப்பவில்லை? பழைய ஏற்பாடு நிறைவாகிவிட்டதால் வேறு நபிமார்களை இறைவன் எழுப்பவில்லை. இறைவன் நபிமார்கள் மூலமாக தான் சொல்ல வேண்டிய அனைத்தையும் சொல்லிவிட்டார். புதிய உடன்படிக்கையை ஆரம்பிக்கும்படியாக மசீஹ் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பும் வேலைக்காக இறைவன் காத்திருந்தான். இசையாஸ், மல்கியா நபிகள் மூலமாக மசீஹ் வருவதற்கு முன் ஒரு இறைவாக்கினனை அனுப்பப் போவதை பற்றி இறைவன் வகிமொழிந்ததை கண்டோம். அந்த இறைவாக்கினன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் யக்யா கான். அவருடைய தகப்பனார் பெயர் ஜக்கரியா. தொழுகை ஸ்தலத்தில் குர்பான் செலுத்தி இறைவனுக்கும் இன்சானுக்கும் தொண்டு செய்தவர்தான் இந்த சக்கரியா. இப்பொழுது இந்த யக்யாகானின் பிறப்பை பற்றி இஞ்சிலின் மூன்றாவது புத்தகமாகிய லூக்காவில் எழுதப்பட்டிருப்பதை நான் வாசிக்கிறேன். கேளுங்கள். லூக்கா ஒன்றாவது சூரா 1 முதல் 79 ஆயத்துக்கள் முடிய வாசிக்க கேளுங்கள். மகா கணம்பருதிய தியோபிலாவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேக பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். எலிசபெத்து மலடியாயிருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சன்னதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேலின் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தருக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாயிருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காப்ரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப்போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையாயிருந்தான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறினவுடனே தன் வீட்டுக்கு போனான். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தருந்த நாட்களில் என் மேல் கடாட்சியம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். 6ஆம் மாதத்திலே காப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீது வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசுவதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார்? கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆஸ்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். மரியாள் ஏறக்குரிய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்கப்படினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். அப்பொழுது அதன் தாய், அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றாள். அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையாரில் இந்த பேருள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பேரிட மனதாயிருக்கிறீர் என்று சகியினால் கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவருடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதாயாவின் மலை நாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக்கொள்ளப்பட்டது. அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக் கொண்டு, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாயிருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி, உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை இரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். யஹியகான் பிறந்ததை தொடர்ந்து ஜக்கரியா இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். காரணம் மசீஹ் பிறப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை அவர் அறிவார். ஜக்கரியாவின் மகன் யக்யா மசீஹ் அல்ல, மசீஹின் வருகையை அறிவிக்கவும் அவருக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தவும் மசீஹுக்கு முன் வருவார். லூக்கா 1:68-70 வாசிக்க கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளின்றி நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினாலே தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை இரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். அன்பானவர்களே, நீங்கள் இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டதற்காக உங்களுக்கு எங்கள் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்ட வண்ணமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.